மகிழ்ச்சி நிறைந்த உம்முடைய பிறப்பின் கிறிஸ்மஸ் தின நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தீர். உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்குள் வைத்து நாங்கள் இந்த உலகத்தில் ஒளியை காண்பிக்கவும் இருளில் வாழும் ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் பிரதிபலிக்கவும் நீர் தந்த இந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். மானிடனாய் வந்த தேவன் எங்களோடு வாசம் செய்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அனைவருக்கும் மீண்டுமாக கிறிஸ்மஸ் தின நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரீட் யூ ஆல் இன் த நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஹாப்பி? பெரிய மாணவர்களே, இது ஒரு சந்தோஷமான நாள். ஏன் தெரியுமா? கிறிஸ்து பிறந்து விட்டார். உலகத்தில் நம்மை மீட்டெடுக்க இரட்சகர் வந்துவிட்டார். நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் மானிட உருவில் வெளிப்பட்டார். ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பின் நாளில் கிறிஸ்தின் பிறப்பை குறித்து நாம் அதிகமாய் பிரசங்கம் செய்கிறோம், பிரசங்கம் கேட்கிறோம், அநேக பாடல்களை பாடுகிறோம். பட் வாட் இஸ் ரியல் கிறிஸ்மஸ் இஸ் ஆல் அபவுட்? உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன? இயேசு சொல்லுகிறார், யோவான் 8:12 இவ்விதமாய் சொல்ற, வாசியுங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு போதும் ஒளியாயிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வால். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ஒளியாக இருப்பதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? மெனி டைம் வி ஆஸ்க் க்வெஸ்சன், காட் இஸ் லைட், அதனால் எனக்கு என்ன லாபம்? ஆனால் பிரியமான இயேசு சொல்றார் பாருங்க, மத்தேயு 5:14, Matthew 14:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. What a great good news or what a great commandment a God saying that not only our God is light, you are the light of the world. ஆனால் பிரியமானவர்களே, இதோட ரகசியம் என்ன தெரியுமா? We are not the source of light, but we are called to reflect the real light of Jesus. நாம் வெளிச்சத்தின் உருவாக்கம் அல்ல, கிறிஸ்துவின் வெளிச்சத்தை உலகத்திற்கு காண்பிக்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு சொல்லும் போது யோவான் 8:12 மிக அழகாய் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். When anybody follows, he will not remain in darkness. இருளில் அவன் இருக்க மாட்டான். அவன் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் பெற்றிருப்பான். ஆனால் பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வெளிச்சத்தை வெளியே காண்பிக்க நாம் பயப்படுகிறோம். பிசாசானவன் மனிதருக்கு வைத்திருக்கிற ஒரு சின்ன பொய் என்னவென்று சொன்னால், உன்கிட்ட இருக்கிற வெளிச்சம் அதிகம் இல்லை, உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, You are not enough. உங்களிடத்தில் இருக்கிற வெளிச்சம் போதாது என்கிற ஒரு மனநிலையை மனிதனுக்குள் செட் பண்ணுகிறான். எனவேதான் பிரியமானவர்களே, many time we are not ready to show Christ through our life. நம் வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை காண்பிக்க நாம் பயப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. So எப்பொழுதுமே வெளிச்சம் என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய தன்மையை நமக்குள் வெளிப்படுத்த தேவன் தந்திருக்கிற உச்சிதமான குணம்தான் அந்த வெளிச்சம். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. Many times we may think that we are not enough. We cannot shine enough. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், என்னால் மற்றவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து பிறப்பு உலகத்திற்கு வெளிச்சத்தை காண்பிக்க இயேசு வெளிப்பட்டார். ஏசையா தீர்க்கதரிசி விதமாக எழுதுகிறார், வாசியுங்கள். ஏசையா 9:2. Isaiah 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒருவேளை பெரிய மரணத்தை இயேசு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வருவான் என்று சொன்னால், அல்லது என்னோடு இருப்பான் என்று சொன்னால், அவன் ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறார். இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசையா தீர்க்கன் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது என்று எழுதுகிறார். அப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது 4வது வசனத்தில் சொல்றாரு, மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல என்று சொல்லுகிறார். 6வது வசனத்தில் வந்து சொல்லுகிறார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார். எங்கே இந்த வெளிச்சம் உருவாகும், எப்போது இந்த வெளிச்சம் உலகத்திற்கு கொடுக்கப்படும், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் இன்றைய செய்தி, நமக்காக ஒருவர் பிறந்தார். ஆனால் பிறந்தவர் எப்படி பிறந்தார்? வேதம் சொல்லுகிறது 4வது வசனத்தில், மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல. 4வது வசனத்தை வாசியுங்கள். முறித்து போட்டீர். பிரியமானவர்களே, ஒருவேளை ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் அநேக முறை படித்திருக்கலாம். ரொம்ப நமக்கு பிடித்த வசனம் வந்து 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் வந்து விட்டார். ஆனால் அவர் எப்போது வந்தார், எப்படி வருவார், அவருடைய வருகையில் இருக்கிற ரகசியம் என்ன? ஏசையா தீர்க்கன் ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார், மீதியானியரின் நாளில் நடந்தது போல. டியூரிங் த டைம் ஆஃப் மிடியனைட். மீதியானியரின் காலம் எப்படி இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்நாளிலே அநேக யுத்தங்களை சந்தித்தார்கள். அநேக யுத்தங்களில் அவர்கள் வெற்றியையும் கண்டார்கள். அநேக யுத்தங்களில் அவர்கள் பல பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் நீண்ட நாட்கள் பேசப்பட்டது. ஏறக்குறைய ஏசையா தீர்க்கன் சொல்லுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒன்றுதான் மீதியானியரோடு கூட நடந்த ஒரு யுத்தம். அந்த மீதியானியர் யுத்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்பதை அங்கே நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பெரிய மரணத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னொரு கூட நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிதியோனாகிய எருபாகில் கிதியோன் யுத்தத்திற்கு போகிறான். அவனை எதிர்த்து வந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால், 2வது வசனம் சொல்லுகிறது, அங்கே மீதியானியர் ஒரு திரள் கூட்டம். சுருக்கமாக சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் 32,000 பேர் யுத்தத்திற்கு போகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் மீதியானியர் 135,000 பேர் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்தவுடன் ஒருவேளை கிதியோன் நினைத்திருப்பான், ஆண்டவரே இது என்ன நடக்கும், இவ்வளவு பெரும் கூட்டத்தோடு கூட நாங்கள் எப்படி யுத்தம் செய்ய முடியும்? ஒருவேளை நீங்களோ நானும் அந்த இடத்துல இருந்தால் எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, நாங்கள் வெறும் சின்ன கூட்டம், வெளியே நிற்பது எங்களை எதிர்த்து வந்திருக்கிற மீதியானியர் பெரும் கூட்டம். ஒருவேளை 32,000 பேர் 135,000 பேரை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் 4 பேரை கொல்ல வேண்டும். அப்பதான் இந்த யுத்தத்தில் வெற்றி கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நான் சுருக்கமாக சொல்லணும்னா, சில நேரங்களில் நாம் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சுற்றி திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய மனது இப்படிதான் சொல்லும், எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் இருந்தால், இன்னும் எனக்கு வசதி இருந்தால், இன்னும் நான் படித்திருந்தால், இன்னும் நான் அதிகமாய் வேதத்தை அறிந்திருந்தால், இன்னும் எனக்கு தெரிந்திருந்தால் நான் என் எதிரியை எதிர்கொள்ள முடியும். ஆனால் பிரியமானவர்களே, தட் இஸ் நாட் ட்ரூ. அது உண்மை இல்லை. கிதியோன் என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த கூட்டம் இப்படி இருக்கு, ஒன்று எங்களுக்கு பலனை தாரும், இல்லை எங்களுக்கு இன்னும் போர் வீரர்களை தாரும், நாங்கள் வெறும் 32,000 இருக்கிறோம், இன்னொரு 1 லட்சத்தை அனுப்பும், இல்லைன்னா நல்ல தளவாடங்களை தாரும்,
நாங்கள் யுத்தம் செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும், சரி அது செய்யலனாலும் சரி எதிராளியை நீர் அழித்து போடும், ஒரு பூகம்பத்தை வர செய்யும், அல்லது வானத்திலிருந்து ஒரு அக்னியை போடும்.
ஆனால் அவன் போய் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கேட்கிறான், தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. இரண்டாவது வார்த்தை வாசியுங்கள்.
அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள்.
பெரிய மரல கிதியோன் போய் ஆண்டவரிடத்தில் சொல்றான், ஆண்டவரே நாங்க கொஞ்சமா இருக்கோம், எதிராளி அதிகமாக இருக்கிறான் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீர் சொல்ற காரியம் என்ன? நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை திரும்பவும் கிதியோன் கேட்டிருப்ப, ஆண்டவரே நீர் உண்மைதான் பேசுகிறீரா, நாங்க அதிகமா இருக்குமா, எதிராளி அல்லவா அதிகமாக இருக்கிறான்?
கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே,
பல நேரங்களில் தேவன் அவருடைய நாமத்தை நம்மில் மகிமைப்படுத்த, நம்மை நாம் யார் என்று அறிவதற்கு, அல்லது நம் மூலமாக தேவன் கிரியை செய்வதற்கு நம்மை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இவ்வளவு நேரம் இவன் நினைத்தான், ஒருவேளை இந்த 32,000 பேரை கொண்டு போய் யுத்தம் செய்யலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப பெரிய கூட்டம், அப்படியே இந்த யுத்தத்தில் நீங்கள் போய் யுத்தம் செய்தாலும், when you win you will just say it is because of our strength we won, இது எங்கள் பலத்தினால் வெற்றியை கண்டோம் என்று வீம்பு பேசுவார்கள் என்று சொல்லுகிறார்.
சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, மூணாவது வசனத்தில் சொல்றாரு,
பயப்படுகிறவன் திகில் இருக்கிறவன் எவனோ அவன் திரும்பி போகலாம் என்று சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்தில் நமக்கு அந்த சம்பவம் தெரியும், 22,000 பேர் போய்விட்டார்கள். யோசித்து பாருங்க, கிதியோன் திரும்பி பார்க்கிறான், இந்த பக்கம் இருந்த கூட்டம் ஓடி போயிடுச்சு, இந்த பக்கம் பார்க்கிறான், அந்த பக்கம் இருந்த கூட்டம் ஓடி போய்விட்டது.
கிதியோன் நினைக்கிறான், நாலு பேர், ஒரு ஆள் நாலு பேரை கொன்றால் தான் இந்த வெற்றியை நாம் சொந்தப்படுத்த முடியும் என்று நினைத்தேன்.
இப்ப அப்படியே மாறி போச்சு, இப்ப எத்தனை பேர் தெரியுமா வேணும், 22,000 பேர் போயிட்டாங்க, இப்ப இருக்கிறது வெறும் 10,000 பேர் தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அவன் நினைக்கிறான், இப்ப ஒரு ஆளுக்கு குறைந்தது 14 பேரை கொல்ல வேண்டும், then only it is possible to win the war.
யோசித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, நீ 32,000 பேர் இருக்கிறாய்,
எனக்கு இவ்வளவு பேர் தேவையில்லை. 22,000 பேர் போயிட்டாங்க.
கிதியோன் நினைக்கிறான், என்ன ஆண்டவரே இது நடக்குமா, வெறும் ஒரு மனிதன் நாலு பேர் அடிக்கவே கடினம் என்று நினைத்தேன், ஆனால் இப்போது ஒரு மனிதன் 14 பேரை கொல்ல வேண்டும்.
ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் சொல்லுகிறார் வசனம் பாருங்க, 4வது வசனம்,
கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம்.
ஒருவேளை கிதியோன் நிற்கிற இடத்துல நீங்களோ நானோ நின்றிருந்தால் என்ன கேட்டிருப்போம் தெரியுமா, ஆண்டவரே நீர் உண்மைதான் பேசுகிறீரா, இல்ல ஜோக் அடிக்கிறீரா,
என் வாழ்க்கையில நான் நாலு பேரை எதிர்க்க முடியாது என்று என் யுத்த சேனையை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தேன், இப்ப ஒரு ஆள் 14 பேரை கொல்ல வேண்டுமா, ஹவ் இட் இஸ் பாசிபிள்?
ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அவன் அதிகம். கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் நம்மிடத்தில் இருப்பதை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தி விடலாம் என்று எண்ணுகிற சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இது இல்லை.
We are called to realize something extraordinary God has for you and me. உங்களுக்காக எனக்காக தேவன் ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார்.
ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை கொண்டு போய் நதியில விடு, தண்ணீர் குடிக்க சொல். பாருங்க, அங்க ரெண்டு விதமான ஜனக்கூட்டங்கள்,
ஒரு கூட்டம் மக்கள் தண்ணீரை அள்ளி குடிக்கிறார்கள், ஒரு கூட்டம் நாயை போல நக்கி குடிக்கிறார்கள்.
ரெண்டு கூட்டத்தை ரெண்டா பிரித்து விடு என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டத்தில் 9,700 பேர் இருக்கிறார்கள், 9,700 பீப்புள், இன்னொரு கூட்டத்தில் 300 பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் ஏன் இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை பிரித்தார் என்று நமக்கு தெரியாது, வேத ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து தீர்க்கமாய் சொல்லவில்லை. பட் ஒரு காரியம் நமக்கு புரிந்து விட்டது, தைரியமாக இருந்தவர்கள் எப்படி தண்ணி குடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க, அவனுக்கு சூழ்நிலையை குறித்து கவலை இல்லை, சூழ்நிலை எது நடந்தாலும் சரி அவன் வாட்டு நாயை போல நக்கி குடிக்கிறான். பயந்து பயந்து தண்ணீர் குடிக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா, எதிராளி வருகிறானா, இங்கும் அங்கும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே தண்ணீர் குடிக்கிறான். இப்ப ஆண்டவர் தண்ணீரை நாயை போல நக்கின குடித்த அந்த 9,700 பேர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இருந்த பயப்படுகிற சூழ்நிலை என்ன என்று தேடிக்கொண்டிருக்கிற மக்கள் போதும் என்று சொல்லுகிறார். இப்போ கிதியோன் நினைக்கிறான், ஆண்டவரே
முதல்ல ஒரு கூட்டம் ஓடி போனது, இப்ப ஒரு கூட்டத்தை நீர் பிரித்து வைக்கிறீர். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க?
ஒன்லி 300 பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு மனிதன் 450 பேரை எதிர்த்து கொள்ள வேண்டும், அப்பதான் இந்த யுத்தத்தில் முடியும். இவர்கள் வெறும் 300 பேர். பட் மீதியானியரும் அவர்களோடு வந்திருக்கிற சேனையும் 135,000 பேர்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேட்கிற ஆண்டவரே,
இப்ப ஒரு மனிதன் 450 பேரை என்ன செய்ய வேண்டும்? எதிர்கொள்ள வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் காலங்களை குறித்து சொல்லும்போது
மீதியானியர் காலத்தில் என்ன நடந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்மஸ் இஸ் நாட் நீங்களும் நானும் நம்முடைய பலத்திற்கு மேல் ஒரு பலனாக கிறிஸ்துவை பெறுவது அல்ல. நம்முடைய பலத்தை முழுவதுமாய் அகற்றிவிட்டு கிறிஸ்துவின் பலத்திற்குள் வருவதுதான் கிறிஸ்மஸ். எனவேதான் மீதியானியர் நாட்களில் நடந்தது என்று சொல்லுகிறார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்ப என்ன நடந்தது பாருங்கள்.
அங்கே 300 பேர் இருக்கிறார்கள். 300 பேருக்கு ஆண்டவர் ஒரு சின்ன திட்டத்தை கொடுக்கிறார். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, இப்ப 300 பேர் போதும் எனக்கு, நீங்க போய் என்ன செய்யுங்கள், எதிராளியின் பாளையத்தில் போய் பாருங்கள் என்று சொல்றார். கிதியோன் என்ன சொல்றாரு தெரியுமா? பயப்படலனா நீ தனியா போ, பயந்தனா உன் வேலைக்காரனை கூட்டு போ. ஆனால் இந்த வேத வசனம் சொல்றது, கிதியோன் தன்னுடைய வேலைக்காரனையும் அழைத்து கொண்டு போகிறான். அப்போ கிதியோனுக்கு என்ன இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அவனுக்கும் பயம் இருந்தது. He was filled with afraid. He was fearful. He was thinking what to do. அவன் தன்னுடைய வேலையாளை கொண்டு போகிறான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே எதிராளியினுடைய கேம்ப்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. 12-13 வசனங்களை பார்க்கும்போது அவர்கள் பேசுகிறார்கள், ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு உணவு அங்கே என்ன செய்யப்படுகிறது, அங்கே புறப்பட்டு வருகிறது. அது வந்து அந்த அப்பம் வந்து அந்த சேனையை அது நொறுக்கி போட்டது என்று சொல்லுகிறார்கள். உடனே சொல்றாங்க, இது கிதியோனுடைய பட்டயம். உடனே அதை கேட்டவுடன் கிதியோன் வேகமாய் வருகிறான். அந்த நடு ராத்திரியில 300 பேரை 3 குரூப்பாக பிரிக்கிறான். கைகளில் ஒரு பானை, பானைக்குள்ளாக ஒரு சின்ன தீவெட்டி, ஒரு வெளிச்சத்தை வைத்துக் கொண்டார்கள். கையில ட்ரம்பட் எடுத்துக் கொண்டார்கள். 3 கட்டமாக பிரிந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நடந்த சம்பவம் என்ன? கொஞ்ச நேரத்திற்குள்ளாக ஒரே நேரத்தில் பானையை உடைத்தார்கள், வெளிச்சத்தை உயர்த்தினார்கள், ட்ரம்பட் சத்தம் வெளிப்பட்டது. அந்த நடு ராத்திரியில் அமைதியான நேரத்தில் எதிராளிகளுக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் பட்டயம் எடுத்து தங்களை தாங்களே கொன்று போட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய எதிரியை கொல்லுவதற்கு நீங்களும் நானும் ஆயுதங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மீதியானியர் தேசத்தில், மீதியானியருடைய நாட்களில் தேவன் எதிராளியை அழிக்க எதிராளியின் பட்டயத்தை தேவன் பயன்படுத்தினார். கிறிஸ்மஸ் என்பது தேவன் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, நீ இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் இருளில் காண்பி என்று சொல்லுகிறார். We are not here to fight with our enemy. We are here to show the light to the world. இந்த மீதியானியர் தேச நாட்களில் என்ன நடந்தது? கிதியோனும் கிதியோனினுடைய சேனையும் ஒரு அந்த இரவில், அந்த நடு ராத்திரியில், 19 வசனம் சொல்லுகிறது, அந்த நடு ராத்திரியில் அந்த பானைக்குள் இருந்த தீவெட்டியை வெளியே கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை நமக்குள் கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை வெளியே காண்பிப்பதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக உன்னதமான பொறுப்பு. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வெளிச்சத்தை என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால், மூடி வைத்துக் கொள்ளுகிறோம். நம் வெளிச்சத்தை குறித்து நமக்கு கவலை வருகிறது. என்னிடத்தில் இருக்கிற வெளிச்சம் அதிக வெளிச்சம் அல்ல என்று நினைக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், மீதியானியருக்கு யுத்தத்தில் நீ போகும் பொழுது அந்த வெளிச்சத்தை உயர்த்தி என்ன செய்வே, நீ அசைத்து கொண்டே இரு. 3 திசைகளிலும் ஒரே சத்தம், 3 திசைகளிலும் வெளிச்சம். அதை கண்ட எதிராளி தனக்குள்ளாகவே யுத்தத்தை அவன் செய்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாளும் இருள் வெளிச்சத்தை வெற்றி கொள்ள முடியாது. ஒன்னே ஒன்று, வெளிச்சம் மறைந்து கொண்டு இருக்கிற வரையிலும் தான் இருளின் ராஜ்யம் நடக்க முடியும். ஆனால் இருளுக்கு நடுவில் வெளிச்சம் வெளிப்படும் பொழுது அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசித்த ஏசாயா 9வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வீதமாய் வருகிறது, மீதியானியருடைய நாட்களில் நடந்தது போல கிறிஸ்துவின் நாட்களில் நடக்கும். அப்ப நமக்கு ஒரு பாலகனாய் கிறிஸ்து பிறப்பார். பிரியமானவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆண்டவர் மீதியானியரை எதிர்கொள்ளுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தினது என்ன தெரியுமா? ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன வெளிச்சம். அது போதும் ஆண்டவருக்கு. 32,000 பேர் தேவையில்லை, 20,000 பேர், 10,000 பேர் தேவையில்லை, வெறும் 300 பேர். அந்த 300 பேருடைய யுத்த தளவாடங்கள் தேவையில்லை. அவர்கள் கரத்தில் இருக்க வேண்டியது ஒரு சிறிய வெளிச்சம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படி வந்தார்? கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற துதிகளின் நடுவில் இருந்தவர் அந்த துதியின் உச்சிதங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏழை பாலகனாய் வந்தார். நம் அவரிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு, என்னை பார், நான் தான் கடவுள், என்னை எல்லாரும் வணங்குங்கள், என்கிட்ட அவ்வளவு பலன் இருக்கு என்று சொல்லுவது கிறிஸ்மஸ் அல்ல. தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மானிடனாய் பிறந்தார் அல்லவா? அதுதான் கிறிஸ்மஸ். இயேசு பிறந்த பொழுது சாதாரண மேய்ப்பர்கள் போய் அவரை வணங்கினார்கள், சாதாரண மேய்ப்பர்கள் போய் அவரை தரிசித்தார்கள், சாதாரண ஜனங்கள் எல்லாம் அவர்களை கண்டார்கள். அப்ப கிறிஸ்மஸ் என்பது நம்மிடத்தில் இருக்கிற பிளஸ் 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 காண்பிப்பது அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற பிளஸ் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த தாழ்மையை உலகத்திற்கு காண்பிப்பது. அதுதான் பிரியமானவர்களே, த ரியல் கிறிஸ்மஸ். எனவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் சொல்லும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கும்படியாய் தன்னை தாழ்த்தி அவர் ஒரே ஒரு சின்ன வெளிச்சத்தை நமக்குள் வைத்து விட்டார். அந்த வெளிச்சம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்திற்கு காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். வெளிச்சத்தை குறித்த ஒரு தத்துவம் இவ்விதமாய் சொல்கிறது, When everything is dark, even a little light makes a big difference. எப்போது எங்கும் இருள்தான் எல்லாம் என்று இருக்கிற இடத்தில் ஒரு சிறிய வெளிச்சம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்றாரு, நான் வெளிச்சம், ஒளியாக இருக்கிறேன், நீங்களும் உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க, வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இட் மீன் வி ஹாவ் அ லைட். நம்ம கேட்கலாம், நான் எங்கே ஒளிர முடியும்? மெனி டைம் வி டோன்ட் வாண்ட் டு கோ டு டார்க்னஸ், ஆனால் வி ஹாவ் லாட் ஆஃப் ஆக்சஸ் டு டார்க்னஸ். நமக்கு தெரியும், கவலையோடு இருக்கிற மக்கள் உண்டு, குழம்பி போன மக்கள் உண்டு, வாழ்க்கையில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உண்டு, இன்னும் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிற மக்கள் உண்டு, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வேலை ஸ்தலங்கள், we have lot of places where there are darkness, but we are not ready to go there. Many time we live among the light. ஒரு வெளிச்சத்தோடு இன்னொரு வெளிச்சம் இருக்கும்போது அந்த வெளிச்சத்தின் தன்மை தெரிவதில்லை. But when we enter into a real darkness, there we will understand how our light is powerful. ஒருவேளை நம்மிடத்தில் பெரிய ஹாலோஜன், பெரிய பவர்ஃபுல் பல்ப் தேவையில்லை. We may be a ordinary, a simple light, but God calls you and me to go to the darkness and show who you are. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கு ஜீவ ஒளியாகிய கிறிஸ்துவை இருளுக்குள் கொண்டு செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை வச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. பட் ரிமம்பர், த லைட் நெவர் எவர் ஜாயின் டுகெதர் வித் டார்க்னஸ். அது இருளோடு கூட சேரப்போவதில்லை, இருளை விரட்டி அடிக்கப் போவது. சோ த ரியல் கிறிஸ்மஸ் இஸ் வி ஆர் கால் டு ஷைன் இன் த டார்க்னஸ். மாத்திரமல்ல, இன்னொரு கேள்வி நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார், ஆர் வி ரெடி டு ஷைன் ஆர் புட் அ ஸ்மால் ஸ்பார்க். ஒரு சின்ன வெளிச்சத்தை போட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அ ஸ்மால் அ வேர்ட் ஆஃப் கம்ஃபர்ட், அ ஸ்மால் வேர்ட் ஆஃப் ஹோப், அ ஸ்மால் வேர்ட் ஆஃப் ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு சின்ன மன்னிப்பின் வார்த்தை, ஒரு சின்ன விட்டு கொடுக்கிற வார்த்தை, ஒரு சின்ன மற்றவர்களை குறித்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை. This is what the light is. இதுதான் வெளிச்சம். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தை தான் இருளுக்குள் போட உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை கிறிஸ்மஸ் என்பது We are called to show the light to the world. உலகத்திற்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காண்பிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? வெளிச்சம் நம்முடையதல்ல, அது தேவனுடைய வெளிச்சம். மீதியானிய நாட்களில் அந்த யுத்தத்திற்கு தேவன் பயன்படுத்தினது மனிதனுடைய பலன் அல்ல, அது தேவனுடைய திட்டம். ஈவன் டுடே God wants to show his light through us to the world. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வெளிச்சத்தை உணருவோம், அந்த வெளிச்சத்தை இருளுக்கு நடுவில் கொண்டு செல்வோம், நம்மால் முடிந்த மட்டும் வெளிச்சத்தை உலகத்திற்கு காண்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று அம்பர உம்பரமும் என்கிற பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.
Oh, செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக சொல்லுகிறோம். கர்த்தாவே, எங்கள் கரங்களின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற காணிக்கையும் நீர் காண்கிறதற்காக ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறீர் என்பதை நீக்கி நிறைவையும் மீதியான துணிக்கைகளை பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கைகளோடு சேர்த்து எங்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம்.